உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, வேளாண் காடுகள் பகுதி 1 வேளாண் காடுகள் அல்லது வனத்தோட்டம் என்பது என்ன என்பதை பற்றியும், அத்துடன் சில மூலிகை மரங்களை பற்றியும் திரு நாராயணசாமி அவர்கள் விளக்கமாக கூறியுள்ளார். நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் அவர் மரங்களை வளர்த்து எவ்வாறு விற்பனை செய்ய வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி விளக்கமாக கூறுகிறார். வாங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களே. சென்ற பகுதியிலே அக்ரோஃபாரஸ்ட்ரி, அதாவது வனத்தோட்டம் மற்றும் வேளாண் காடுகள் என்கிற ஒரு சொல்வாடையை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். எப்படி பாரத தேசமான 2014 அக்ரிகல்ச்சர் என்ற விவசாயத்திலிருந்தும் ஃபாரஸ்ட்ரி என்கிற காட்டிலே விளையக்கூடிய மூலிகை மற்றும் மரங்களையும் சார்ந்த விவசாயத்தையும் இணைத்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி என்கிற ஒரு பதத்தினை உருவாக்கி அதற்கென்று தனி கொள்கையினை வைத்துள்ளார் என்பதை உங்களுக்கு சொன்னேன். இப்போது அதன் தொடர்ச்சியாக இந்த மரங்களை வளர்ப்பதற்கு எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, அதை எப்படி விற்பனை செய்வது என்பது குறித்தும் அந்த விற்பனை செய்வதற்கு உண்டான உத்திகள் என்ன என்பதை பற்றியும் இப்போது நான் உங்களுடைய பேச விரும்புகின்றேன். இப்போது போன பகுதியிலே சொன்னது போல, உங்களுடைய நிலத்திலே உணவு தானியங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை நிறுத்திவிட்டு மரங்களை போட வேண்டும் என்று நான் உங்களிடம் கூறவில்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே உணவு உற்பத்தி நடக்கின்றதோ அங்கே உணவு உற்பத்தி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சுட்டிக்காட்டிய விஷயம் என்னவென்றால், தரிசாக கிடக்கின்ற பகுதி, விவசாயத்திற்கு பிரயோஜனமில்லை என்று சொல்கின்ற ஒரு பகுதியிலே நீங்கள் இந்த மரங்களை வளர்க்க வேண்டும் என்று அதனுடைய இன்றைக்கு தொழில்நுட்பம் என்ன என்பதை பற்றியும் உங்களுக்கு கூறியிருந்தேன். அதாவது ஒரு சின்ன ஸ்ட்ராவிலே ஒரே ஒரு சவுக்கு இலையினை வைத்து மண்ணை நிரப்பி அதை கொண்டு போய் உங்கள் நிலத்திலே வைத்து அந்த சவுக்கு மரங்களை உற்பத்தி செய்வதற்கு உண்டான தொழில்நுட்பத்தை குமாரவடிவேலு என்கிற நமது வனத்துறையினுடைய உயர் அதிகாரி செய்திருந்தார் என்று குறிப்பிட்டிருந்தேன். சரி, மரமெல்லாம் வளர்ந்து விட்டது, 6-7 வருடமாகிவிட்டது, இதை கொண்டு போய் எங்கே சந்தைப்படுத்துவது, எப்படி நமக்கு பொருளாதாரம் இதில் உள்ளது என்கிறதை இப்போது நான் உங்களுக்கு சற்று விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நான் முன்னே குறிப்பிட்டபடி பாரத தேசத்திலே காடுகளிலே வளர்க்கப்பட்ட மூங்கிலை எடுக்கக்கூடாது, வனவளம் குறைந்துவிடும் என்று பாரத அரசு தீர்மானித்து தனியார் நிலங்களிலே விளைகின்ற மரங்களையோ மூங்கில்களோ எடுத்துத்தான் காகித உற்பத்தியாகட்டும் பிளைவுட்டுகளாகட்டும் தீக்குச்சிகளாகட்டும் செய்து கொள்ள வேண்டும் என்று அரசு ஒரு வனக்கொள்கையை 1988 அறிவித்து விட்டது. அதற்குண்டான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தனியார் நிலங்களில், பட்டா நிலங்களிலே விவசாயிகள் மரங்களை வளர்த்து காகித ஆலைகளுக்கும் அந்த பிளைவுட் என்று சொல்லக்கூடிய மாற்று மரங்களே பயன்படுத்தி பதிலாக பிளைவுட்டை பயன்படுத்தி கதவு ஜன்னல்கள் மற்றும் டேபிள் ஃபர்னிச்சர்கள் செய்வதற்கு பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. அதற்கு மரங்கள் தான் தேவைப்படுகிறது, ஒட்டுப்பலகை என்று சொல்கிறோமே அந்த மாதிரி. அதே மாதிரி தீக்குச்சிகள் பெரிய அளவிலே மரங்களை நம்பிதான் உள்ளது. ஆகவே இந்த தொழிற்சாலைகள் நமக்கு விவசாயிகளை நோக்கி திரும்பி உள்ளது. அந்த நில அந்த சூழ்நிலை 2007-2008 துவக்கத்திலே ஆரம்பித்து விட்டது. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் ஆலை, காகிதபுரம் என்கிற கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலையானது சவுக்கு மரங்களை இன்றைக்கும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சவுக்கில் இருக்கக்கூடிய மேல் அந்த தோலினை உரித்துவிட்டு அதை ஆலைக்குள்ளே செலுத்தி அதனிலிருந்து பேப்பர் எடுக்கக்கூடிய பலவிதமான ரசாயனங்களை கலந்து பேப்பரை உருவாக்குகிறார்கள். நீங்களெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு காகிதத்தினுடைய தேவை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஒரு ஆண்டிற்கு 10-12% காகித தேவை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதற்கு இணையாக மரங்களை வளர்த்து கொடுக்கிறோம் என்றால் இல்லை. இன்றைக்கு இந்த ஏறக்குறைய 6-7 தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கின்றன. அவைகளுக்கு தேவையான மரங்கள் கிடைப்பதிலே சற்று சுணக்கம் உள்ளது. ஒரு சில மாதங்கள் மழை பெய்யவில்லை என்றால் அன்றைக்கு உற்பத்தி குறைகின்றது. ஆகவே இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் மிக பெரிய அளவில் விவசாயிகளிடத்திலே சென்று ஒப்பந்த சாகுபடி போன்ற முறைகளில் ஏற்படுத்தி நாங்கள் உங்களுக்கு கன்றுகளை இலவசமாக கொடுக்கின்றோம் அல்லது மிக குறைந்த விலையில் மானிய விலையில் கொடுக்கின்றோம், நீங்கள் அந்த மரங்களை உற்பத்தி செய்து சொல்லுங்கள், நாங்கள் வந்து அதை வெட்டி கொண்டு சென்று உங்களுக்கு பணத்தினை உங்கள் வங்கி கணக்கிலே போட்டு விடுகிறோம் என்கிற அளவிலே இன்றைக்கு விவசாயிகளுடைய மரங்கள் விற்பனை செய்வதற்கு உண்டான விஷயங்கள் மிகப்பெரிய அளவிலே பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். அது இல்லாமல் நீங்களே நேரடியாக சென்றும் கொடுக்கலாம். நீங்கள் மரம் உற்பத்தி செய்யலாம், நீங்களே ஒரு இடத்துல கன்று வாங்கி கொண்டு நீங்களே உற்பத்தி செய்து உங்களிடம் இருக்கின்ற கன்றுகளை அறுவடை செய்து நீங்களும் கொண்டு போய் அந்த காகித தொழிற்சாலையில் கொடுக்கலாம். சரி, அப்படி என்றால் என்ன விதமான மரங்களை நாம் வளர்க்க வேண்டும் என்று பார்த்தால், இது ஏதோ கரும்பு போன்றோ அல்லது ஒரு நெல் விவசாயம் போன்றோ கிடையாது. நீங்கள் மரங்களை உற்பத்தி செய்துவிட்டு அதை கரும்பு அறுவடை செய்வது போன்று செய்ய முடியாது. ஏனென்றால் கரும்பு என்பது ஒரே மாதிரியாக வளர்ந்திருக்கும், மரங்கள் அப்படி வளராது. நீங்கள் 1000 மரங்களை வைத்தால் அதில் ஒரு 700 மரங்கள் ஒரு மாதிரியும் 300 மரங்கள் ஒரு மாதிரியும், ஒரு உதாரணத்துக்காக சொல்கின்றேன். எப்படி ஒரு தாயின் வயிற்றிலே பிறக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரே மாதிரி உயரமோ பருமனோ இல்லாது இருக்கிறார்களோ, அதே போன்று நாம் இயற்கையிலே வைக்கக்கூடிய இந்த மரங்களானது அது பலவிதமான தோற்றங்களை வைத்திருக்கும். ஆனால் ஏறக்குறைய 60% மரங்கள் ஒரே மாதிரியாக உங்களுக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கும். அது எதற்கு இயற்கையினுடைய நன்மை என்று நான் அதை கூற விரும்புகின்றேன். அங்கே ஒரு பெரிய மரம் ஒரு இயற்கை சூழலை ஏற்படுத்திவிட்டு அத்தனையும் ஒரே நாளில் நீக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு சூழல் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே நன்றாக வளர்ந்த மரங்களை மட்டும் நீக்கிவிட்டு அதிலே மறுதாம்பு வளர்வதற்கு விட்டுவிட்டு மற்ற மரங்கள் 1 ஆண்டு கழித்தோ 2 ஆண்டு கழித்தோ அதை அறுவடை செய்யும் பொழுது மீண்டும் நீங்கள் மறுதாம்பு வளர்ந்து அந்த இடத்தை ஒரு இயற்கை சூழல் ஏற்படுத்திவிடும். ஆகவே நீங்கள் மரங்களை வளர்ப்பதற்கு இன்றைக்கு எல்லோரும் முன்னெடுத்திருக்கும் போது நீங்கள் விவசாயிகள்லாம் மரத்தை விட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற கேள்வி வரும்பொழுது அந்த சமுதாய பார்வை என்பது காக்க வேண்டிய பொறுப்பு விவசாயிக்கு உள்ளது. ஏனென்றால் அந்த மழை பொழிந்தால்தான் விவசாயம் செய்ய முடியும். ஆகவே ஒரு கரும்பையோ ஒரு நெல்லையோ நாம் முற்றிலுமாக நீக்குவது போல நீக்காமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நன்கு வளர்ந்த மரங்களை மட்டும், பருவத்திற்கு வந்த மரங்களை மட்டும், அதற்குண்டான ஒரு குறியீடுகள் கொடுத்திருப்பார்கள். இத்தனை அடி உயரம் இருக்க வேண்டும், இத்தனை அடி சுற்றளவு இருக்க வேண்டும், 1 ரூபாய் நாணயத்தை போல 2 மடங்கு இருந்தால் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அதற்கு மேலே வளரக்கூடிய விட்டுவிட்டால் அதை அப்படியே 15-18 அங்குலம் சுற்றளவு வந்துவிட்டால் அதை பிளைவுட் கம்பெனிக்காரர்கள் வாங்கிக் கொள்வார்கள். ஆகவே நம் மரத்தை காகித ஆலை கொடுக்கவில்லை என்றால் அதை எப்படி விற்பது என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. 18 அங்குலம் சுற்றளவுக்கு மேலாக ஏறக்குறைய 3 அடி அளவுக்கு சுற்றளவு வந்தால் அதை பிளைவுட் கம்பெனிக்காரர்கள் வாங்கிக் கொள்வார்கள். ஆகவே நீங்கள் மரத்தை அனைத்தையும் நீக்காமல் அவசர தேவை இருந்தால் மட்டுமே நீங்கள் அதை பேப்பர் கம்பெனிக்கு கொடுக்கலாம். அப்படியே அதை விட்டுவிட்டால் 30 இன்ச்சுக்கு மேலே வளர வளர அந்த மரத்தினுடைய, அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு மரம் தரையிலிருந்து 4.75 அடி உயரத்திலே கிட்டத்தட்ட 18 இன்ச்சிலிருந்து அதற்கு மேலாக எவ்வளோ வேணால் இருக்கலாம், குறைந்தபட்சம் 18 இருக்க வேண்டும். அதேபோல் 5 அடி இருந்தால் 2 உருளைகள் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். 5 அடி 5 அடியாக 2 உருளைகள் 30 இன்ச்சு வரைக்கும் சுற்றளவு இருந்தால் நல்ல ஒரு கன அடி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போய் நீங்கள் ஒரு 10 டன் கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் இன்றைக்கு 7000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கிறார்கள். ஒரு டன்னுக்கு 7000 ரூபாய் கொடுக்கிறார்கள். சவுக்கு போன்ற தைல மரம் போன்றவைகளுக்கு 3500-4000 ரூபாய் வரைக்கும் தருகிறார்கள். இதை நீங்கள் ஒரு ஏக்கருக்கு கணக்கு போட்டீர்கள் என்றால் 3.5-4.5 வருடங்களுக்கு ஏறக்குறைய உங்களுக்கு 75000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அதை 4 ஆலோ 5 ஆலோ வகுத்தீர்கள் என்றால் 15000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவெல்லாம் போக ஒரு வருமானம் அதில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் முன்னே கூறியபடி அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழல், உங்களுடைய நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்திருக்கும், பன்மய சூழல் உருவாகியிருக்கும், தேன்கூடு வந்திருக்கும், அங்கே பறவைகள் வந்திருக்கும், பட்டாம்பூச்சிகள் வர ஆரம்பித்திருக்கும், அப்படி போன்ற ஒரு சூழல் உங்களுடைய தரிசு நிலத்திலே ஒரு 3-4 வருடத்திலே ஏற்பட்டு விட்டதென்றால் அது ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி தான் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு, கரும்பு தின்ன கூலியா என்ற ஒரு பழைமொழி உண்டு, மரத்தை வளர்ப்பதற்கு ஒரு பணமும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கும் என்று இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசியை நமது பாரத அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. சரி, இப்போது நான் உங்களுடைய 3 விதமான மர வகைகளை குறித்து பேச உள்ளேன். முதலாவது 5 ஆண்டிலிருந்து 6 ஆண்டுக்குள் அறுவடை செய்யக்கூடிய டிம்பர் மரங்களை பார்ப்போம். அந்த மரங்கள் என்னவென்று கேட்டால், முக்கியமாக சவுக்கு, தீக்குச்சி, பிளைவுட் போன்ற காகிதாலை போன்றவர்களுக்கு தேவையான மலைவேம்பு, பெருமரம் மற்றும் குமிழ் மரம் என்று ஒரு வகை உள்ளது. அதை கூட நீங்கள் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளில் அறுவடை செய்யலாம். இருக்கவே இருக்கிறது கட்டுமான தேவைக்கு உண்டான மரங்களும் இந்த ஆண்டிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக 5 முதல் 6 ஆண்டுக்கு சொன்னேன், அதற்கு ஊடு பயிராக நான் முன்னமே குறிப்பிட்டபடி இந்த அக்ரோ ஃபாரஸ்டி மாடல் என்று சொல்லக்கூடிய வேளாண் காடுகள் மாடலில் ஊடு பயிராக நெல்லி, முருங்கை, கொய்யா, சப்போட்டா, மாதுளை போன்ற தோட்டக்கலை பயிர்களை நீங்கள் அங்கே வளர்க்கலாம். இந்த சவுக்கு மரங்கள் 3-4 ஆண்டுகள் கழித்து அறுவடை செய்வதற்கு வரை கிடைக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதியிலே இதை நீங்கள் விவசாயம் செய்து அதிலே ஒரு தேவைக்கு, அதாவது முட்டுவலி என்று சொல்வார்கள் இல்லையா, அன்றைக்கு லேபர்களாகட்டும் களை எடுப்பவர்களுக்காகட்டும் ஒரு உரங்களை வாங்க செலவுக்காக அது ஆகும் என்றும், ஒரு விவசாய தொழிலை நாம் இருக்கின்றோம் என்கிறதை அந்த விவசாய தொழிலே சம்பந்தப்பட்டுள்ளோம் என்பதை இந்த தோட்டக்கலை பயிர்கள் தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதற்கு மேலும் 8 முதல் 12 ஆண்டுகளுக்கு வளர்ந்து உள்ள மரங்களான மகோகனி, குமிழ் தேக்கு, வெள்வேல், பெருமரம், முள் சீத்தா போன்ற மரங்கள் 12 ஆண்டுகள் வரைக்கும் நன்றாக ஒரு கட்டுமானத்திற்கு தேவையானவும் மற்றும் நாற்காலி, கதவு, நிலவுகள் செய்வதற்கு தச்சு வேலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அளவிலே பயன்படும். அதற்கு மேலே 12 ஆண்டுகள் முதல் அதற்கு மேலும் வளர்ந்து பலன் கொடுக்கக்கூடிய மரங்களான மா, பலா, தென்னை, சந்தனம், செஞ்சந்தனம் போன்ற எளிதிலே எல்லோரும் வாங்கக்கூடிய அளவிலே மரங்களை உற்பத்தி செய்து மா, பலா போன்ற மரங்களிலிருந்து கனிகளை அந்த ஆண்டுகளிலே அறுவடை செய்து கொண்டு ஒரு 25 வருடங்கள் ஆகி போகும்பொழுது அந்த மரத்தினை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற சூழல் வரும்பொழுது, அதில் உற்பத்தி குறைவு ஏற்படும் பொழுதோ அல்லது அது நோய்பட்டுவிட்டது என்றோ ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அந்த மா பலகை, பலா பலகையெல்லாம் நல்ல ஒரு விலையை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு மரமே ஏறக்குறைய 1 லட்ச ரூபாய்க்கெல்லாம் போயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பயன்களை தரக்கூடிய ஒரு சூழலாகும். இது போக உங்களுடைய நிலங்களிலே எண்ணெய் வித்துக்களை நீங்கள் அதிகமாக பயிர் செய்யலாம். எள், ஆமணக்கு, மணிலா போன்ற குறுகிய கால 90 நாள் 120 நாள் பயிர்களை செய்யும் பொழுது மிக நல்ல ஒரு கணிசமான தொகை உங்களுக்கு இந்த முட்டுவலி செலவுக்காகவாவது கிடைக்கும். மரங்கள் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போன்று நீண்ட கால ஒரு பயன்களை தரும். இதனுடைய மிகப்பெரிய ஒரு பெர்மனண்ட்டான வளர்ச்சி என்னன்னு கேட்டால் உங்களுடைய மண் வளம் மீட்டுவிடும், நீர் வளம் உயர்ந்துவிடும். இது வந்து ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு பயன். நீங்கள் எந்த பாடும் படாமல் மண்ணிலே உரங்களை போட்டோ மிக அளவுமாக செலவு செய்து பலவிதமான ரசாயனங்களை போடுவதற்கு பதிலாக அங்கே ஒரு இயற்கை சூழல் ஏற்பட்டு இந்த கரிமம் என்று சொல்கிறார்கள், நம்ம நன்றாக ஒரு மண் வளர வேண்டும் என்றால், மண் சத்துள்ளதாக இருக்க வேண்டுமென்றால் என்ன கருமை, அதாவது கார்பன் என்று சொல்வார்கள், அந்த கரிமச்சத்து என்ன உள்ளது என்பதை அளப்பார்கள், சிஎன் ரேஷியோ என்று சொல்வார்கள். அந்த ஒரு இது உங்களுக்கு அதிகமாகிக் கொண்டே செல்லும். அப்படி செல்லும்பொழுது உயிர் பன்மை சூழல் பூமிக்கு அடியிலே ஏற்பட்டு உங்களுடைய நிலத்திலே எந்த ஒரு பயிரை போட்டாலும் அது ரசாயன உரங்களை போடாமலேயே நன்றாக வளர்ச்சி பெற்று உரிய காலத்தில் பலனை கொடுக்கும். அப்படி ஒரு பன்மையச் சூழல் ஏற்படும் பொழுது இனி அடுத்த கட்டத்திற்கு நாம் எப்படி செல்வது என்பதை குறித்து அடுத்த பகுதியில் விளக்குகின்றேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை திரு நாராயணசாமி அவர்கள் மரங்களை வளர்த்து விற்பனை செய்யும் உத்திகள் என்னென்ன என்பதை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். இத்தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே,